COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
கொரோனா மட்டுமல்லாது பல்வேறு தடைகளுக்கும் மத்தியில் கல்வி செயற்பாடுகளை மெதுவாக நகர்த்திக் கொண்டிருக்கும் அன்பு சிறார்களுக்கு இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை ஆவேன். நான் நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றி வருகிறேன். சரி மாணவர்களே, November 14 புலமை பரிசில் பரீட்சை எழுத காத்திருக்கும் தரம் 5 மாணவர்களுக்குரிய நிகழ்ச்சியாகவே இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகிறது. அப்படியாயின் தரம் 5 மாணவர்களின் பரீட்சைக்குரிய பாடங்களில் இன்றைய தினம் தமிழ் பாடத்தில் சில விடயங்களை கற்கப் போகிறோம். ஆம், அப்படியாயின் நீங்கள் தரம் 5 தமிழ் பாடநூல், பென்சில், தாள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வசதியாக இருக்கும். சரி பிள்ளைகளே, இன்றைய தரம் 5 தமிழ் பாட நிகழ்ச்சியில் நாம் கற்கப் போகும் பகுதி வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியாகும். ஆம் பிள்ளைகளே, இன்றைய தரம் 5 தமிழ் பாட நிகழ்ச்சியில் நாம் கற்கப் போகும் பகுதி வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியாகும். வாக்கியங்கள் ஒழுங்கமைத்தல் என்று சொல்லும்போது இந்த பாடப்பரப்பை நான் 3 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு கூற இருக்கிறேன். அவையாவன: சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியங்களாக்குதல், வாக்கியங்களை சரிபிழை என இனங்காணுதல், ஒரு தலைப்பின் கீழ் 3 வாக்கியங்கள் எழுதுதல். ஆம் பிள்ளைகளே, அந்த பகுதிகளை நான் மீண்டும் கூறுகிறேன். இந்த வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியை நாம் கற்கும் பொழுது இந்த 3 விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியங்களாக்குதல். இரண்டாவது, வாக்கியங்களை சரி பிழை என இனங்காணுதல். மூன்றாவது பகுதி, 3 வாக்கியங்கள் எழுதுதல். ஆம் பிள்ளைகளே, நிகழ்ச்சியின் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு வினாவையும் கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். எனவே பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியினை மிக கவனமாக செவிமடுக்கும் போது உங்களால் இறுதியில் கேட்கப்படும் வினாவிற்கு சரியான விடையினை கூறக்கூடியதாக இருக்கும். இதேபோல் மாணவர்களே, சென்ற நிகழ்ச்சிகளிலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அதிகமான மாணவர்கள் விடையளித்தமையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடைகளை பகிர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாரி பிள்ளைகளே, இந்த இடர்காலத்தில் வானொலி மூலமாக இவ்வாறு கற்றுக்கொள்ள வசதிகளை செய்துள்ள ஊவா சமூக வானொலி மற்றும் ஊவா மாகாண கல்வி திணைக்களம், பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை ஆகிய நிறுவனங்களுக்கு நாம் என்றும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா பிள்ளைகளே? நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நாம் இன்று கற்கப் போகும் பகுதி எது? ஆம், தரம் 5 மாணவர்களுக்குரிய தமிழ் பாடத்தில் வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியாகும். நீங்கள் தயாராகும் இந்த வேளையில் பிள்ளைகளே, வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான வெற்றியின் இரகசியங்கள் மூன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்களும் அவற்றை கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றியடையுங்கள். நீங்கள் குறிப்புகளை எடுத்துக் கொள்வதற்காக தாள், தமிழ் பாடநூல், அதேபோல் பென்சில் என்பவற்றை எடுக்கும் இந்த வேளையில் நீங்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இந்த மூன்று இரகசியங்கள் சம்பந்தமாகவும் கேட்டுக்கொண்டே தயாராகலாம். ஆம், வெற்றியின் இரகசியங்கள். தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். வெற்றியின் இரகசியங்கள். முதலாவது இரகசியம், தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். ஆம் பிள்ளைகளே, இரண்டாவது, காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. மூன்றாவது இரகசியம் பிள்ளைகள், வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்ததும் அதனை விட வேகத்தில் ஓடு, அப்போதுதான் உன் வெற்றி நிலைக்கும். வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்ததும் அதனை விட வேகத்தில் ஓடு, அப்போதுதான் உன் வெற்றி நிலைக்கும். ஆம் பிள்ளைகளே, இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்குகின்ற தோல்விகளை தாண்டி வெற்றி காண்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு உதவுவதைப் போல் இந்த மூன்று தத்துவ வரிகளும் உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் பிள்ளைகளே, நாம் பாடத்திற்குள் செல்வோம். நாம் இன்று கற்கப் போகும் பகுதியானது வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியே ஆகும். எனவே மாணவர்களே, நீங்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய மாதிரி வினாத்தாள்களில் இந்த வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் பகுதியை நீங்கள் அதிகமாக செய்திருப்பீர்கள். அதேபோல் வினாபத்திரம் இரண்டில் வரக்கூடிய வாக்கியங்கள் எழுதுதல் எனும் பகுதியும் நீங்கள் அதிகமாக செய்து பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே முதலாவது வினாவாக தரம் 5 பாடநூலில் இருக்கின்ற சில வாக்கியங்களை இங்கு நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதற்குரிய சொற்கள் முதலாவதாக இருக்கின்றன, அவற்றை ஒழுங்குபடுத்தி சரியான வாக்கியமாக மாற்ற வேண்டும். அந்த வகையில் முதலாவது பெரிய வினாவிற்கான அறிவுறுத்தல் இவ்வாறு இருக்கிறது. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் ஆக்குக. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் ஆக்குக. முதலாவது வினா, வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன பிள்ளைகளே. கேட்கிறேன், நான், விடுகதை, ஒரு. ஆம் பிள்ளைகளே, இது நீங்கள் படித்திருப்பீர்கள் இந்த பாடம். அதேபோல் இது மிகவும் இலகுவார ஒரு விடயமாக இருக்கிறது. நான்கு சொற்களை கொண்டதாக இந்த வினா அமைகின்றது. எனவே இந்த நான்கு சொற்களையும் ஒழுங்குபடுத்தும் பொழுது எவ்வாறாக ஒரு மிகச்சரியான வாக்கியம் எழுத முடியும்? நான் மீண்டும் வாசிக்கிறேன். கேட்கிறேன், நான், விடுகதை, ஒரு. ஆம் பிள்ளைகளே, இந்த வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியில் சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நுட்பமாக நாம் முதலாவதாக அந்த சொற்களிலிருந்து வரக்கூடிய பயனிலையை நாம் தெரிவு செய்ய வேண்டும், அதாவது கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு தெரியும், பயனிலை என்பது ஒரு வாக்கியத்தின் இறுதியாக அமையக்கூடியதாக இருக்கும். பயன் நிலை பெறுகின்ற இடம் பயனிலையாக அமையும். அந்த வகையில் பிள்ளைகளே, இங்கு நான் ஒரு விடுகதை கேட்கிறேன் என்றுதான் இந்த வாக்கியம் மிகச் சரியாக எழுதப்பட வேண்டும். அப்படியாயின் இந்த சொற்களில் இருக்கின்ற பயனிலையாக நாம் கண்டுபிடிக்கக்கூடியது கேட்கிறேன், நான், விடுகதை, ஒரு என்ற சொற்களில் கேட்கிறேன் என்ற சொல் இங்கு பயனிலையாக வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பயனிலையை இறுதியாக வைத்துக் கொண்டு யார் கேட்கிறேன் என்று நாம் வினவும் பொழுது நான் என்ற பதிலும் அந்த சொற்களிலிருந்து நாம் பெற முடியும். எனவே நான் என்ற சொல்லை முதலாவதாக எழுதி ஏனைய சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக எழுத வேண்டும். எனவே நான் ஒரு விடுகதை கேட்கிறேன் என்று எழுதி, நிச்சயமாக பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதுகின்ற பொழுது நீங்கள் வாக்கியத்தை நிறைவு செய்த பின் கட்டாயமாக முற்றுப்புள்ளி இட வேண்டும். அவ்வாறு நீங்கள் முற்றுப்புள்ளியை இடாத போது நீங்கள் இந்த விடையினை முழுமையாக எழுதியும் பயனில்லை, அது பிழையாக அமையும். எனவே இந்த நிறுத்தக் குறியீடுகளை பயன்படுத்துவது தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். அதனை பொருத்தமாக இந்த வினாக்களில் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது வினாவிற்குள் செல்வோம் பிள்ளைகளே. பொழுதுபோக்காக பாடுவார் கவிகள் முதலியார் வில்லவராய. பொழுதுபோக்காக பாடுவார் கவிகள் முதலியார் வில்லவராய. ஆம் பிள்ளைகளே, இங்கு இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் பிள்ளைகளே. இங்கு இறுதியாக இருக்கக்கூடிய இக், இத், இப், இச் ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்ததாக, உதாரணமாக இக் என்ற எழுத்து வரும்பொழுது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சொல் நிச்சயமாக க வரிசையில் இருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட ஒரு சொல்லாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அவ்வாறாக அமைகின்ற பொழுது அதனை நீங்கள் மிகச் சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். எனவே இங்கு இருக்கின்ற சொற்கள் பொழுதுபோக்காக பாடுவார் கவிகள் முதலியார் வில்லவராய. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தும் போது பிள்ளைகளே, வில்லவராய முதலியார் பொழுதுபோக்காக கவிகள் பாடுவார். வில்லவராய முதலியார் பொழுதுபோக்காக கவிகள் பாடுவார் என்று அமைய வேண்டும். சரி பிள்ளைகளே, நாம் மூன்றாவது வினாவிற்குள் செல்வோம். மூன்றாவது வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. சந்தை, புதிய, வியாபாரிகள் காய்கறிகளை நோக்கி வருகின்றனர் விற்பதற்காக. மாணவர்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இந்த வினாக்களை ஒழுங்கு அமைத்தல் எனும் பகுதியை மையப்படுத்தி வினாக்கள் வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2020 வருடமும் அவ்வாறு ஒரு வினா இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வினாவில் வருகின்ற சொற்கள் சற்று அதிகமான சொற்களாக இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமான சொற்களை ஒழுங்கமைத்து ஒரு வாக்கியமாக ஆக்குகின்ற பயிற்சியை நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நான் மீண்டும் அந்த சொற்களை வாசிக்கிறேன் பிள்ளைகளே. சந்தை, புதிய, வியாபாரிகள் காய்கறிகளை நோக்கி வருகின்றனர் விற்பதற்காக. ஆம் பிள்ளைகளே, உங்களால் கண்டுபிடித்திருக்க முடியும் இந்த சொற்களில் வருகின்றனர் என்ற சொல் பயனிலையாக அமையக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் போது வியாபாரிகள் புதிய காய்கறிகளை விற்பதற்காக சந்தை நோக்கி வருகின்றனர். வியாபாரிகள் புதிய காய்கறிகளை விற்பதற்காக சந்தை நோக்கி வருகின்றனர். ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக நான்காவது வினாவிற்கு செல்வோம். அந்த நான்காவது வினாவில் சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. நம்புகின்றேன் நான் என எழுதிய தகவல்களும் அமையும் அனைத்து போதுமானவையாக. நம்புகின்றேன் நான் என எழுதிய தகவல்களும் அமையும் அனைத்து போதுமானவையாக. ஆம் பிள்ளைகளே, இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது நான் எழுதிய அனைத்து தகவல்களும் போதுமானவையாக அமையும் என நம்புகின்றேன். நான் எழுதிய அனைத்து தகவல்களும் போதுமானவையாக அமையும் என நம்புகின்றேன். ஆம் பிள்ளைகளே, அடுத்த வினாவாக ஐந்தாவது வினாவிற்கு செல்வோம். அந்த ஐந்தாவது வினாவில் சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. வரப்போகின்றான் கவலையடைந்தார் அரசன் என்பதை அறிந்த அயல் பெரும் படையுடன் நாட்டு அரசர் மிகவும். ஆம் பிள்ளைகளே, சற்று அதிகமான சொற்களை கொண்ட ஒரு வாக்கியம் அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது இங்கு இருக்கிறது. இந்த வாக்கியம் நீங்கள் மீண்டும் கேளுங்கள். வரப்போகின்றான், கவலையடைந்தார் அரசன் என்பதை அறிந்த அயல் பெரும்படையுடன் நாட்டு அரசர் மிகவும். ஆம் பிள்ளைகளே, இங்கு நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது வரப்போகின்றான், அதே போல் கவலையடைந்தார் இரு சொற்களுமே பயனிலையாக வரக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இதனை மிகவும் சரியாக பொருத்தும் பொழுதுதான் இதனை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த சொற்களை சரியாக ஒழுங்கமைக்கும் பொழுது அயல் நாட்டு அரசன் பெரும் படையுடன் வரப்போகிறான் என்பதை அறிந்த அரசர் கவலை அடைந்தார். அயல் நாட்டு அரசன் பெரும்படையுடன் வரப்போகிறான் என்பதை அறிந்த அரசர் கவலை அடைந்தார். ஆம் பிள்ளைகளே, இந்த பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஐந்து வாக்கியங்களும் தமிழ் பாடநூல் தரம் ஐந்திலிருந்து பெறப்பட்ட வாக்கியங்களாக இருக்கின்றன. அவற்றை ஒழுங்கமைப்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக பொதுவாக இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்களாக சில வாக்கியங்களை நான் இங்கு எழுதியிருக்கிறேன். அவற்றில் முதலாவதாக அதற்கான அறிவுறுத்தல் இவ்வாறு அமைகின்றது. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் ஆக்குக. முதலாவது வினா சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. பொது இடைவெளியில் இடங்களில் கடமையாகும் மீட்டர் எம் நிற்பது ஒரு. ஆம் பிள்ளைகளே, பொது இடைவெளியில் இடங்களில் கடமையாகும் மீட்டர் எம் நிற்பது ஒரு. இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது பொது இடங்களில் ஒரு மீட்டர் இடைவெளியில் நிற்பது எம் அனைவரினதும் கடமையாகும். ஆம் பிள்ளைகளே, பொது இடங்களில் ஒரு மீட்டர் இடைவெளியில் நிற்பது எம் அனைவரினதும் கடமையாகும் என்று வர வேண்டும். அடுத்த வினாவாக பிள்ளைகளே, வயோதிபர்களுக்கு பாதுகாப்பு தேவையான கடமைகளில் செய்தனர் ஈடுபட்டிருந்த உதவிகளையும் இராணுவத்தினர். வயோதிபர்களுக்கு பாதுகாப்பு தேவையான கடமைகளில் செய்தனர் ஈடுபட்டிருந்த உதவிகளையும் இராணுவத்தினர். அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது பிள்ளைகளே, பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் வயோதிபர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்தனர் என்று எழுத வேண்டும். பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் வயோதிபர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்தனர் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது வினாவிற்கு செல்வோம் பிள்ளைகளே. மூன்றாவது வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. எதிர்காலத்தில் கலந்துரையாடி கொண்டிருந்தனர் ஆழமாக வேண்டியவற்றை செய்ய அதிபரும் பற்றி ஆசிரியர்களும். நான் மீண்டும் கூறுகிறேன், எதிர்காலத்தில் கலந்துரையாடி கொண்டிருந்தனர் ஆழமாக வேண்டியவற்றை செய்ய அதிபரும் பற்றி ஆசிரியர்களும். இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் போது பிள்ளைகளே, அதிபரும் காட்புள்ளி ஆசிரியர்களும் என்ற அங்கு காட்புள்ளியை நாம் கட்டாயமாக இட வேண்டும். இரு ஒரே வகையான சொற்கள் அமைகின்ற பொழுது நாம் அங்கு வேறுபடுத்துவதற்காக இதனை காட்டுவோம். அதிபரும் காட்புள்ளி ஆசிரியர்களும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியவற்றை பற்றி ஆழமாக கலந்துரையாடி கொண்டிருந்தனர். அதிபரும் காட்புள்ளி ஆசிரியர்களும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டியவற்றை பற்றி ஆழமாக கலந்துரையாடி கொண்டிருந்தனர். அடுத்ததாக நான்காவது வினா மாணவர்களே, அதிபரின் பாடசாலை கவர்ந்தது. கலை விழாவில் அனைவரையும் உரை பேசிய. மீண்டும் கூறுகிறேன் அந்த சொற்களை, அதிபரின் பாடசாலை கவர்ந்தது. கலை விழாவில் அனைவரையும் உரை பேசிய. இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது, பாடசாலை கலை விழாவில் பேசிய அதிபரின் உரை அனைவரையும் கவர்ந்தது. பாடசாலை கலை விழாவில் பேசிய அதிபரின் உரை அனைவரையும் கவர்ந்தது. ஆம் பிள்ளைகளே, அதில் இருக்கக்கூடிய இறுதி வினாவாக, இந்த இறுதி வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. விவசாயிகள் சென்றனர் வருகையை வயலுக்கு சூரியனின் உற்சாகத்துடன் கண்ட. விவசாயிகள் சென்றனர் வருகையை வயலுக்கு சூரியனின் உற்சாகத்துடன் கண்ட. ஆம் பிள்ளைகளே, இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது, சூரியனின் வருகையை கண்ட விவசாயிகள் உற்சாகத்துடன் வயலுக்கு சென்றனர் என்று எழுத வேண்டும். சூரியனின் வருகையை கண்ட விவசாயிகள் உற்சாகத்துடன் வயலுக்கு சென்றனர் என்று நாம் எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இது பொதுவாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஐந்து வாக்கியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருந்தது. அடுத்ததாக மாணவர்களே, நாம் இந்த வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியில் இதுவரை காலமும் கடந்த கால வினாபத்திரங்களில் வந்திருக்கக்கூடிய சில வினாக்களுடன் நாம் எமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் 2020 இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அதற்குரிய அறிவுறுத்தலாக, தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் ஆக்குக என்று அமைகின்றது. 2020 வந்த வினாவாக அதில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. ஆற்றல் மனிதனுக்கே அமைந்த சிறப்பாக கொடையாகும் மொழி ஒரு. ஆற்றல் மனிதனுக்கே அமைந்த சிறப்பாக கொடையாகும் மொழி ஒரு. ஆம் பிள்ளைகளே, இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது எவ்வாறு இந்த சரியான வாக்கியத்தை எம்மால் அமைக்க முடியும்? இதனை சரியாக ஒழுங்கமைக்கும் பொழுது, மொழி ஆற்றல் மனிதனுக்கே சிறப்பாக அமைந்த ஒரு கொடையாகும். மொழி ஆற்றல் மனிதனுக்கே சிறப்பாக அமைந்த ஒரு கொடையாகும் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, 2019 வந்திருக்கின்ற வினா, அதற்குரிய சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. நெடுகிலும் தாவரங்களில் வரம்பு பூக்கள் காணப்படுகின்றன. பூத்துக் உள்ள. அந்த சொற்களை நான் மீண்டும் வாசிக்கிறேன் பிள்ளைகளே. நெடுகிலும் தாவரங்களில் வரம்பு பூக்கள் காணப்படுகின்றன. பூத்துக் உள்ள. இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது, வரம்பு நெடுகிலும் உள்ள தாவரங்களில் பூக்கள் பூத்து காணப்படுகின்றன. வரம்பு நெடுகிலும் உள்ள தாவரங்களில் பூக்கள் பூத்து காணப்படுகின்றன என்று வர வேண்டும். அதேபோல் மாணவர்களே, 2018 வந்திருக்கக்கூடிய வினாவில் சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. முடியாது மறக்க பயணத்தை கடுகதி புகையிறத அந்த. பிள்ளைகளே, முடியாது மறக்க பயணத்தை கடுகதி புகையிறத அந்த. இந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் பொழுது, அந்த கடுகதி புகையிறத பயணத்தை மறக்க முடியாது என்று எழுத வேண்டும். அந்த கடுகதி புகையிறத பயணத்தை மறக்க முடியாது என்று எழுத வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல மாணவர்களே, இங்கு இருக்கக்கூடிய அந்தக் என்று சொல் அமைகின்றது. எனவே நாம் அடுத்ததாக உடனடியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். அடுத்தது அந்தக் என்று வந்திருக்கிறபடியினால் அடுத்ததாக வர வேண்டிய சொல் நிச்சயமாக கேவரியில் இருக்கின்ற எழுத்துக்களில் ஒரு எழுத்து முதலாவதாக வருகின்ற சொல் அமைய போகிறது. எனவே இங்கு பொருத்தும் பொழுது அந்தக் என்று இருக்கும் பொழுது இந்த சொற்களை நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது கடுகதி என்று சொல்லியிருக்கிறது. எனவே முதலாவதாக க வருவதனால் நீங்கள் அந்த சொல்லை அடுத்ததாக கொண்டு வந்து புணர்த்தி எழுத முடியும். அந்த கடுகதி புகையிறத பயணத்தை மறக்க முடியாது. ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக 2015 வந்திருக்கக்கூடிய வினாவில் சொற்களை நான் வாசிக்கிறேன். மிக தொடர்பு மனிதனுக்கும் இடையே சூழலுக்கும் காணப்படுகிறது நெருங்கிய. மிக தொடர்பு மனிதனுக்கும் இடையே சூழலுக்கும் காணப்படுகிறது நெருங்கிய. அந்த சொற்களை ஒழுங்கமைக்கும் போது மாணவர்களே, மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையே மிக நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது என்று நாம் எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் எனும் பகுதியில் சொற்களை ஒழுங்கமைத்து வாக்கியங்களாக்கும் பகுதி, அதேபோல் இரண்டாவது பகுதியாக சரிப்பிழை என வாக்கியங்களை இனங்காணும் பகுதியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று. அந்த வகையில் அந்த பயிற்சிக்கான அறிவுறுத்தல், இரண்டாவது வகையான பயிற்சிக்கான அறிவுறுத்தல் இவ்வாறு அமையும் வினாபத்திரங்களில், பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எதிரேயுள்ள அடைப்புக்குறிக்குள் எழுதுக. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எதிரேயுள்ள அடைப்புக்குறிக்குள் எழுதுக. முதலாவது வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. மாணவர்களே, நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஊகித்து அறிய வேண்டும் இந்த வாக்கியம் சரியானதா பிழையானதா என்று. எனவே அவ்வாறு நீங்கள் பொருத்தமான கிரகித்தலுடன் இதனை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு தமிழ் பாடப்பகுதியில் வினாபத்திரம் 2 முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அதிகமான வாசிப்பும் கிரகித்தல் பயிற்சியும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முதலாவது வாக்கியத்திற்குள் செல்வோம். மிருக காட்சி சாலையில் சனக்கூட்டம் நிறைந்து காணப்பட்டன. மிருக காட்சி சாலையில் சனக்கூட்டம் நிறைந்து காணப்பட்டன. இந்த வாக்கியம் சரியானதா பிழையானதா? ஆம் பிள்ளைகளே, இந்த வாக்கியம் பிழையானது. காரணம், காணப்பட்டன என்று பயனிலை வந்திருக்கிறது பன்மையில். ஆனால் காணப்பட்டன என்ற பயனிலையை வைத்துக் கொண்டு எவை காணப்பட்டன என்று வினவும் பொழுது அங்கு எழுவாயானது பன்மையாக வந்திருக்க வேண்டும். அதாவது சனக்கூட்டங்கள் என்று வந்திருக்க வேண்டும். அங்கு சனக்கூட்டம் என்று வந்திருக்கிறபடியினால் இந்த வாக்கியம் பிழையானது. எழுவாய் ஒருமையாகவும் அதே போல் பயனிலை பன்மையாகவும் இங்கு இருக்கிறது. அந்த வாக்கியத்தை மீண்டும் வாசிக்கிறேன். மிருக காட்சி சாலையில் சனக்கூட்டம் நிறைந்து காணப்பட்டன என்று இருக்கிறது. அந்த வாக்கியம் ஒரு பிழையான வாக்கியம். அடுத்த வாக்கியம் இரண்டாவது, அவர்கள் நேற்றிரவு இடம்பெற்ற நடன விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் நேற்றிரவு இடம்பெற்ற நடன விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம், இதுவும் ஒரு பிழையான வாக்கியம். காரணம், எழுவாய் அவர்கள் என்று இருக்கிறது. அதே போல் பயனிலை பேசிக்கொண்டிருக்கிறார் என்று இருக்கிறது. எனவே அந்த வாக்கியம் பிழையான வாக்கியம். பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வந்திருக்க வேண்டும். அதே போல் மாணவர்களே, மூன்றாவது வாக்கியம், கமலா மரத்திலிருந்து ஒவ்வொரு பூவாக பறித்தெடுத்தாள். கமலா மரத்திலிருந்து ஒவ்வொரு பூவாக பறித்தெடுத்தாள். ஆம், இந்த வாக்கியம் ஒரு சரியான வாக்கியம். மிக சரியாக அமைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு என்று சொல் வரும்பொழுது அது ஒருமையாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே மாணவர்களே, அடுத்ததாக நான்காவது வாக்கியம், குரங்குகள் ஒன்றுடன் ஒன்று பேசியது. குரங்குகள் ஒன்றுடன் ஒன்று பேசியது. ஆம், குரங்குகள் இங்கு பேசியது என்று வந்திருக்கிறது. எனவே அது ஒரு பிழையான வாக்கியம். குரங்குகள் பேசின என்று வந்திருக்க வேண்டும். எனவே இது ஒரு பிழையான வாக்கியம். அடுத்ததாக ஐந்தாவது வாக்கியம், வேகமாக ஓடி வந்த மான் தன்னுடைய நண்பர்களை திரும்பி பார்த்தது. வேகமாக ஓடி வந்த மான் தன்னுடைய நண்பர்களை மான் பார்த்தது. ஆம், சரியாக அமைந்திருக்கிறது. பார்த்தது, எது பார்த்தது? வேகமாக ஓடி வந்த மான் தன்னுடைய நண்பர்களை திரும்பி பார்த்தது. எனவே எழுவாயும் பயனிலையும் சரியாக அமைந்திருக்கிறபடியினால் அந்த வாக்கியம் ஒரு சரியான வாக்கியமாக இருக்கிறது. ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த வினா வாக்கியங்களை ஒழுங்கமைத்தல் பகுதியினூடாக நாம் வாக்கியங்களை சரியாக எழுதுகின்ற பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு தலைப்பின் கீழ் மூன்று வாக்கியங்களை எழுதக்கூடிய ஒரு பயிற்சியும் என்னிடம் இருக்கிறது. அந்த பகுதியை வாசிக்கிறேன். கொரோனா தொற்றானது அனைவரினது வாழ்விலும் மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா இடர்கால விடுமுறையில் நீண்ட காலத்திற்கு பின் எனது நண்பன் என்னை தேடி வந்த நாள் என் வாழ்வில் மறக்க முடியாது. இவ்விடர்கால விடுமுறையில் உங்களை உங்கள் நண்பன் தேடி வந்ததாக கற்பனை செய்து நிகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்களை மூன்று வாக்கியங்களாக எழுதுக. ஆம் பிள்ளைகளே, அந்த விடயத்தை நான் சுருக்கமாக கூறுகிறேன். இவ்விடர்கால விடுமுறையில் உங்களை உங்கள் நண்பன் தேடி வந்ததாக கற்பனை செய்து நிகழ்ந்திருக்கக்கூடிய விடயங்களை மூன்று வாக்கியங்களாக எழுதுக. ஆம், நான் வாக்கியங்களை இவ்வாறு எழுதியிருக்கிறேன். இந்த வாக்கியங்களை எழுதும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தினைப்பால் என்னிடம் என்பவற்றை நீங்கள் சரியாக எழுத வேண்டும், காலத்தை அவதானிக்க வேண்டும், அதேபோல் எழுத்துக்கூட்டல் மிகச் சரியாக இருக்க வேண்டும், அங்கு கூறப்படுகின்ற சொற்களின் எண்ணிக்கையை நீங்கள் மிக கவனமாக நினைவில் கொண்டு எழுத வேண்டும். ஐந்து சொற்களுக்கு குறையாமல் எழுத வேண்டும் என்று வரும்பொழுது ஐந்து சொற்களுக்கு குறையாமல் நீங்கள் எழுத வேண்டும். அதேபோல் இந்த வாக்கியங்களை எழுதும் பொழுது நீங்கள் ஒரு முறை வாக்கியத்தை எழுதிய பிறகு நீங்கள் அதனை வாசித்து அதற்கு தேவையான நிறுத்தற்குறிகளை இட்டிருக்கிறோமா, எழுத்துப்பிழை இருக்கிறதா என்பதனை அவதானித்து நிறைவு செய்ய வேண்டும். எனவே நான் மூன்று வாக்கியங்களை இவ்வாறு எழுதியிருக்கிறேன். எனது நண்பன் என்னை தேடி வீட்டிற்கே வந்தமை எனக்கு அதிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்தது. எனது நண்பன் என்னை தேடி வீட்டிற்கே வந்தமை எனக்கு அதிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்தது. இரண்டாவது வாக்கியம், நானும் எனது நண்பனும் மிக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். நானும் எனது நண்பனும் மிக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அடுத்ததாக மூன்றாவது வாக்கியமாக, எனது நண்பனை எனது அம்மா உணவுகள் கொடுத்து உபசரித்தார். எனது நண்பனை எனது அம்மா உணவுகள் கொடுத்து உபசரித்தார் என்று நான் இங்கு எழுதியிருக்கிறேன். ஆம், உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த நான் கூறிய இந்த தலைப்பானது ஒரு நிகழ்ந்து முடிந்த, அதாவது ஒரு முடிந்த சம்பவமாக இருக்கிறபடியினால் அதனை நாம் நிச்சயமாக இறந்த காலத்திலேயே எழுத வேண்டும். அதேபோல் அடுத்ததாக நான் உங்களிடம் ஒரு கதையினை உங்களுடன் கூறி செல்லலாம் என்றிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கதையினை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், நீங்களும் கேட்டு இன்புறுங்கள். சமயோசித புத்தி. முன்னொரு காலத்தில் பொய்கை நாட்டை இளமாறன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனின் நெருங்கிய நண்பனான மணிவண்ணன் அங்கு அமைச்சராக இருந்தான். ஒரு நாள் புகழ்பெற்ற சோதிடர் ஒருவர் அந்நாட்டிற்கு வருகை தந்தார். அரச பெருமானே, நான் சாதகம் கணித்துச் சொல்வதில் வல்லவன். எதிர்காலத்தில் இன்னது நடக்கும் என்று நான் சொன்னால் அது நடந்தே தீரும். என் வாக்கு என்றும் பொய்க்காது என்று பெருமை பேசினார் அந்த சோதிடர். இவர் சொல்வது உண்மையா, சோதித்து பார்ப்போம் என்று நினைத்தான் அரசன். நண்பன் மணிவண்ணனின் சாதகத்தை அவரிடம் கொடுத்து இதனை கணித்துச் சொல்லுங்கள் என்று கேட்டான். நான் மீண்டும் அதனை வாசிக்கிறேன் மாணவர்களே, கவனமாக கேளுங்கள். நண்பன் மணிவண்ணனின் சாதகத்தை அவரிடம் கொடுத்து, அதாவது அரசன் கொடுக்கின்றான். இதனை கணித்துச் சொல்லுங்கள் என்று கேட்டான். அரசே, அமைச்சரின் வாழ்நாள் இன்னும் 20 நாட்கள் தான். அவரை காப்பாற்ற 20 இன்னும் 20 நாட்க முடியும். அவரை காப்பாற்ற வழி எதுவும் இல்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தார் சோதிடர். அவர் குறிப்பிட்ட 20 நாள் வந்தது. நல்ல உடல் நலத்தோடு இருந்த அமைச்சர் திடீரென்று இறந்து போனார். சிந்தித்தான் அரசன், இந்த சோதிடன் தான் ஏதோ செய்துள்ளான். இவனை எவ்வாறாயிலும் கொல்ல வேண்டும். சோதிடரிடம் அவன் வாழ்நாள் எவ்வளவு என்று கேட்போம். பல ஆண்டுகள் வாழ்வேல் என்றுதான் சொல்வார். உடனே அவனை கொன்று போடுவோம் என்று நினைத்தார் மன்னர். மறுநாள் அரசவை கூடியது. அங்கு வந்த சோதிடரை வரவேற்றார் அரசர். சோதிடரே, எல்லோர் வாழ்நாளையும் கணித்துச் சொல்கிறீர்கள், துல்லியமாக நடக்கிறது. உங்கள் வாழ்நாளை கணித்துள்ளீர்களா என அரசர் கேட்டார். நான் மீண்டும் அதனை வாசிக்கிறேன். மாணவர்களே, மறுநாள் அரசவை கூடியது. அங்கு வந்த சோதிடரை வரவேற்றார் அரசர். சோதிடரே, எல்லோர் வாழ்நாளையும் கணித்துச் சொல்கிறீர்கள், துல்லியமாக நடக்கிறது. உங்கள் வாழ்நாளை கணித்துள்ளீர்களா என அரசர் கேட்டார். இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் சோதிடர். சரி, நாளை சொல்கிறேன் என்றார் அந்த சோதிடர். சரி, நாளை சொல்கிறேன் என்றார் அந்த சோதிடர். மறுநாள் அரசவைக்கு வந்த சோதிடர், அரசே, என் வாழ்நாளும் உங்கள் வாழ்நாளும் பின்னிப் பிணைந்துள்ளது. நான் இறந்த 10 நாள் நீங்களும் இறந்து விடுவீர்கள் என்றார். சோதிடர் உயிருடன் இருந்தால்தானே தானும் உயிருடன் இருக்க முடியும் என்பதை நினைத்து திகைத்து நின்றார் மன்னர். எப்படி மாணவர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். சமயோசித புத்தியுடன் அந்த சோதிடர் நடந்து கொண்டதை நாம் பார்த்தோம். மாணவர்களே, இறுதியாக ஒரு சிறிய நாட்டார் பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அருவி வெட்டும் பாடல். தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, மண்ணை நம்பி உழுது வச்சி, மலையை நம்பி வெத வெதச்சி, மண்ணை நம்பி உழுது வச்சி, மலையை நம்பி வெத வெதச்சி, உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே, உழவர் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே, உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே, உழவர் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, காடு வெட்டி களனி செய்து கஷ்டப்பட்டு வெத வெதச்சி, காடு வெட்டி களனி செய்து கஷ்டப்பட்டு வெத வெதச்சி, கதிர்மணியாய் சிரிக்குது இங்கே பாருங்கடா, இந்த களத்து மேட்டிலே அறுத்து போடுங்கடா, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, கோபுரத்து சீமானுக்கும் குடிசை வாழும் மக்களுக்கும் சோறு போட்டு காட்டும் கூட்டம் நாங்கடா, சும்மா ஏறு நடை போட்டு ஓடி வாங்கடா, கோபுரத்து சீமானுக்கும் குடிசை வாழும் மக்களுக்கும் சோறு போட்டு காட்டும் கூட்டம் நாங்கடா, சும்மா ஏறு நடை போட்டு ஓடி வாங்கடா, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே, தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே. ஆம் பிள்ளைகளே, இறுதி அம்சமாக நாம் கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு வாக்கியமாக்குக என்ற ஒரு வினாவினை உங்களுக்கு இட்டுச் செல்கிறேன். இந்த வினாவிற்கான சரியான விடையினை நீங்கள் எழுதி நான் பிறகு கூறும் கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் அறிவுறுத்தல் இவ்வாறு இருக்கிறது. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குக. ஆம் பிள்ளைகளை, கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. 6 சொற்களை கொண்டதாக இருக்கின்றது. அங்கும் இங்கும், அது ஒரு சொல். அங்கும் இங்கும் காற்று பறந்தது, பலத்த பட்டம் வீசியதால். நான் மீண்டும் அந்த சொற்களை வாசிக்கிறேன் பிள்ளைகளே, கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். அங்கும் இங்கும் காற்று பறந்தது, பலத்த பட்டம் வீசியதால். நான் 3வது முறையாகவும் வாசிக்கிறேன். அங்கும் இங்கும் காற்று பறந்தது, பலத்த பட்டம் வீசியதால். ஆம் பிள்ளைகளே, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு கருத்துள்ள வாக்கியமாக மாற்றி நீங்கள் நான் கூறுகின்ற இந்த கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு குறுஞ்செய்தியின் ஊடாக, அதாவது ஒரு SMS மூலமாக அனுப்பி வைக்க முடியும். எனவே நீங்கள் அனுப்பும் இந்த விடைகளை நாங்கள் பார்த்து எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் உங்களுடைய பெயர்களையும் கூற காத்திருக்கிறோம். எனவே நான் மீண்டும் அந்த சொற்களை கூறுகிறேன். அங்கும் இங்கும் காற்று பறந்தது, பலத்த பட்டம் வீசியதால். ஆமாளவர்களே, இந்த கையடக்க தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இலக்கங்களாக 0775167090. நான் மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, 0775167090. மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, 0775167090. வேறொரு வகையில் சொல்வதாக இருந்தால் 0775176090 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் குறுஞ்செய்தியினூடாக உங்களுடைய விடைகளை, உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பாடசாலையின் பெயரையும் அதில் குறிப்பிட்டு சரியான விடையினை அனுப்பி வைக்குமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பிரயோசனமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்களித்த ஊவா மாகாண கல்வி திணைக்களம், அதே போல் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனை, பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய திருவாளர் கே யோகேஸ்வரன் ஐயா அவர்கள், அதே போல் எனது பாடசாலையின் அதிபர் மதிப்பிற்குரிய எஸ் ராஜமாணிக்கம் ஐயா, அதே போல் எனக்கு இந்த நிகழ்ச்சியினை செய்வதற்கு பல்வேறு வழிகளிலும் உதவுகின்ற எனது நல்ல உள்ளங்கள் ஆசிரிய பெருந்தகைகள், இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நன்றி, வணக்கம்.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் December 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.